சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 18, 2022. தலைப்பு: மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானதா? கோல்டன் உரை. எரேமியா: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம், யோபு. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்று முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்த நினையும். எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது. தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து நீதிமொழிகள். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும், ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். சங்கீதம்: கடவுளே, உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. சங்கீதம்: அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. யோவான்: சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை. பிறந்தது இரத்தத்தினாலோ, மாம்சத்தினாலோ, மனிதனுடைய சித்தத்தினாலோ அல்ல, மாறாக தேவனால். யோவான். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேனென்றும் எங்கே போகிறேனென்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேனென்றும் எங்கே போகிறேனென்றும் அறியீர்கள். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். இயேசு பிரதியுத்தரமாக, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போது தந்தையே, பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஏசாயா. நீங்கள் அறியீர்களா? நாங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமலிருக்கிறது. ஏசாயா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. வானங்களை உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியைப் பொழிய கடவது, பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியுங்கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வசேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். யோவான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். எபேசியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நான் பெரியவன், உருவாக்கப்பட்டவை அனைத்தையும் உருவாக்கினான். எனவே மனிதனும் ஆன்மீக பிரபஞ்சமும் கடவுளுடன் இணைந்து வாழ்கின்றன. ஆவியான ஆன்மாவை தவிர வேறெதுவும் வாழ்க்கையை உருவாக்க முடியாது. ஏனென்றால் ஆவி எல்லாவற்றையும் விட மேலானது. ஆவி கூறுகிறது, நான் ஆவி. ஆன்மீக உணர்வுகளை கொண்ட மனிதனே என் சாயல். அவர் எல்லையற்ற புரிதலை பிரதிபலிக்கிறார். ஏனென்றால் நான் முடிவெளி. புனிதத்தின் அழகு, இருப்பின் முழுமை, அழியாத மகிமை அனைத்தும் என்னுடையவை. ஏனென்றால் நான் கடவுள். நான் மனிதனுக்கு அழியாமையை கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் சத்தியம். நான் எல்லா பேரின்பத்தையும் சேர்த்து கொள்கிறேன். ஏனென்றால் நான் அன்பு. நான் ஜீவன் என்பதால் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் உயிரை கொடுக்கிறேன். நான் உயர்ந்தவன், அனைத்தையும் தருகிறேன். ஏனென்றால் நான் மனம். நான் அனைத்தின் பொருள். ஏனென்றால் நான் தான். சரியான பகுத்தறிவுக்கு சிந்தனைக்கு முன் ஒரு உண்மை மட்டுமே இருக்க வேண்டும், அதாவது ஆன்மீக இருப்பு. பொருள் அமைப்பு தொடங்குவதற்கு முன்பு மனிதன் இல்லை என்றால் உடல் சிதைந்த பிறகு அவனால் இருக்க முடியாது. நாம் மரணத்திற்கு பிறகும் அழியாதவர்களாகவும் இருந்தால் நாம் பிறப்பதற்கு முன்பே வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கைக்கு ஏதேனும் ஆரம்பம் இருந்திருந்தால் இயற்கை அறிவியலின் கணக்கீடுகளின்படி கூட அதற்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். இதை நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை. உங்களுக்கு அது புரிகிறதா? இல்லை. அதனால்தான் நீங்கள் அறிக்கையை சந்தேகிக்கிறீர்கள் மற்றும் அது உள்ளடக்கிய உண்மைகளை நிரூபிக்க வேண்டாம். நமது குருவின் எல்லா வார்த்தைகளிலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசு கூறினார், யோவான் காலை 8:51, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று உங்களுக்கு. அந்த அறிக்கை ஆன்மீக வாழ்க்கையில் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, ஆனால் இருப்பின் அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. வேதம் மிகவும் புனிதமானது. அவர்கள் ஆன்மீக ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த புரிதலால் மட்டுமே உண்மையை பெற முடியும். மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் உண்மையான கோட்பாடு பொருள் வரலாற்றில் இல்லை, ஆனால் ஆன்மீக வளர்ச்சியில் உள்ளது. ஈர்க்கப்பட்ட சிந்தனை பிரபஞ்சத்தின் பொருள் சிற்றின்பம் மற்றும் மரண கோட்பாட்டை விட்டுவிட்டு ஆன்மீக மற்றும் அழியாததை ஏற்றுக்கொள்கிறது. சடப்பொருளாகவும் சரீரப்பிரகாரமாகவும் இருப்பதை பற்றிய தொடர்ச்சியான சிந்தனை, ஆரம்பம் மற்றும் முடிவு மற்றும் பிறப்பு, சிதைவு மற்றும் கலைப்பு அதன் கூறு நிலைகளாக உண்மையான மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை மறைத்து நமது தரத்தை தூசியில் தள்ளுகிறது. வாழ்க்கைக்கு ஏதேனும் தொடக்க புள்ளி இருந்தால் நான் பெரியவன் என்பது ஒரு கட்டுக்கதை. வேதம் குறிப்பிடுவது போல் உயிர் கடவுள் என்றால் வாழ்க்கை கரு அல்ல, அது எல்லையற்றது. எல்லையற்றதுக்கு ஆரம்பம் இல்லை. இந்த ஆரம்பம் என்ற சொல் பிரபஞ்சம் உட்பட கடவுள் மற்றும் மனிதனின் நித்திய உண்மை மற்றும் ஒற்றுமையை குறிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. படைப்பு கோட்பாடு வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு கடவுள், பிரபஞ்சம் கடவுளை பிரதிபலிக்கிறது. பிரபஞ்சம் மனிதனைப் போலவே அறிவியலால் அதன் தெய்வீக கொள்கையான கடவுளிலிருந்து விளக்கப்பட வேண்டும், பின்னர் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உடல் உணர்வின் அடிப்படையில் விளக்கப்பட்டு வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சிதைவுக்கு உட்பட்டதாக குறிப்பிடப்படும் போது மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் ஒரு புதிராகவே உள்ளது, தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆவி என்பது எல்லாவற்றின் உயிர், பொருள் மற்றும் தொடர்ச்சி. ஆவியானது அனைத்து எண்ணங்களையும் பன்முகப்படுத்துகிறது, வகைப்படுத்துகிறது மற்றும் தனிப்பயனாக்குகிறது. ஆனால் அனைத்து தனித்துவத்தின் புத்திசாலித்தனம், இருப்பு மற்றும் தொடர்ச்சி ஆகியவை தெய்வீக படைப்பாற்றல் கொள்கையான கடவுளிடம் இருக்கும். அழுகி போகும் பூ, வாடிய மொட்டு, கருவேல மரம், மூர்க்க மிருகம், நோய், பாவம், மரணம் போன்ற முரண்பாடுகள் போன்றவை இயற்கைக்கு மாறானவை. அவை உணர்வின் பொய்கள், மரண மனதின் மாறுதல்கள். அவை மனதின் நித்திய உண்மைகள் அல்ல. மரண மனதை பொறுத்தவரை பிரபஞ்சம் திரவமானது, திடமானது மற்றும் காற்றோட்டமானது. ஆன்மீக ரீதியில் பாறைகளும் மலைகளும் திடமான மற்றும் பிரம்மாண்டமான கருத்துக்களை குறிக்கின்றன. விலங்குகள் மற்றும் மனிதர்கள் புத்திசாலித்தனத்தின் அளவில் உயர்ந்து ஆண்பால், பெண்பால் அல்லது கருச்சிதைவு பாலினத்தில் உருவாகும் மரண சிந்தனையின் தரத்தை உருவகமாக முன்வைக்கின்றனர். சொர்க்கத்தின் திறந்த வானத்தில் பூமிக்கு மேலே பறக்கும் பறவைகள் உடலியல் மற்றும் தெய்வீக கொள்கையான அன்பின் புரிதலுக்கு அப்பால் மற்றும் மேலே உயரும் அபிலாஷைகளுக்கு ஒத்திருக்கிறது. உயிர், பொருள், பொருள், மின்சாரம், விலங்கு இயல்பு, கரிம வாழ்வு ஆகியவற்றில் உள்ள நம்பிக்கையில் எல்லா தீமைகளும் ஒன்றிணைகின்றன என்ற விலங்கு காந்தத்தின் கூற்றை அறிந்தால் சத்தியம் செய்ய வேண்டிய மற்றும் அழிக்கும் பிழைகள் என்பதை யார் மறுப்பார்கள்? எந்த விகிதாச்சாரத்தில் மனிதன் மனிதனின் அனைத்து உயிரினங்களையும் மனித உணர்விற்கு இழக்கிறதோ அந்த விகிதத்தில் மனிதன் அதன் எஜமானனாகிறான். அவர் உண்மைகளின் தெய்வீக உணர்வில் நுழைகிறார். மேலும் நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்துதல், இறந்தவர்களை எழுப்புதல் மற்றும் அலைக்கு மேல் நடப்பது போன்றவற்றில் நிரூபிக்கப்பட்ட இயேசுவின் இறையியலை புரிந்து கொள்கிறார். இந்த செயல்கள் அனைத்தும் பொருள் என்பது பொருள், அது வாழ்வின் நடுவராகவோ அல்லது இருப்பின் எந்த வடிவத்தையும் உருவாக்குபவராகவோ இருக்கலாம் என்ற நம்பிக்கையின் மீது இயேசுவின் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தியது. தெய்வத்தை உருவாக்கும் பொருள், உயிர், புத்திசாலித்தனம், உண்மை மற்றும் அன்பு ஆகியவை அவரது படைப்பில் பிரதிபலிக்கின்றன. உடல் உணர்வுகளின் பொய்யான சாட்சியத்தை விஞ்ஞானத்தின் உண்மைகளுக்கு அடிபணிய வைக்கும் போது இந்த உண்மையான தோற்றம் மற்றும் பிரதிபலிப்பு எல்லா இடங்களிலும் நாம் காண்போம். கடவுளின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரை வெளிப்படுத்துகின்றன. நாம் கிறிஸ்தவ அறிவியலில் வழியை கற்றுக்கொண்டு மனிதனின் ஆன்மீக இருப்பை அடையாளம் காணும் போது கடவுளின் படைப்பை கண்டு புரிந்து கொள்வோம். பூமி மற்றும் வானம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.